விவிலிய தேடல் திருப்பாடல்கள் 145 முதல் 150 முடிய பகுதி 3.
எனது அருமை அன்புள்ளங்களே, 12/12/12 இப்புதனன்று உலகின் பல நாடுகளிலும் பல அர்த்தமுள்ள நிகழ்வுகள் திட்டமிட்டு நடத்தப்படுகின்றன. 2001 ஜனவரி முதல் தேதி அன்று 1-1-1 என்று ஆரம்பமான ஒரு தொடர் முயற்சி 2-2-2-3-3-3 என்று கடந்த 11 நடைபெற்று வந்துள்ளது. இந்த முயற்சிகளில் பெரும்பான்மையானவை நமது இயற்கையை காப்பாற்றும் முயற்சிகளாக அமைந்தன. இந்த முயற்சிகளின் ஒரு மகுடமாக 12/12/12 இப்புதனன்று மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் இருக்கும் என்று நாம் நம்புவோம். இனிவரும் ஆண்டுகளில் இதுபோன்ற நாட்கள் நமக்கு கிடைக்காது. அதாவது 2013 13/13/13 என்ற ஒரு தேதி வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவேதான் கடந்த 12 ஒரு மகுடமாக 12/12/12 திகழும் என்று குறிப்பிட்டேன். இந்த நாளை ஒரு மகுடம் என்று சொல்லும் அதே மூச்சில் இந்த நாளை ஒரு ஆபத்தான நாள் என்று சொல்பவர்களையும் நாம் சந்திக்கலாம். ஆம் அன்புள்ளங்களே, 12/12/12 அல்லது 21/12/12 என்ற இரு நாட்கள் உலக முடிவு நாட்கள் என்ற வதந்திகளும் உலவி வருகின்றன. எனவே 12/12/12 ஒரு மகுடமாக காணலாம் அல்லது ஓர் அழிவாக காணலாம். கண்ணோட்டம் நம் கருத்துக்களை மாற்றும். கடந்த 2 நாம் சிந்தித்து வந்த இறுதி 6 திருப்பாடல்களையொட்டி நமது இன்றைய விவிலிய தேடலும் அமைகின்றது. அன்பு இதயங்களே, கிளைவ் ஸ்டேபிள்ஸ் லூயிஸ் அதாவது C.S. லூயிஸ் என்பவர் புகழ்பெற்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர், திறமை வாய்ந்த பேராசிரியர், ஆக்ஸ்ஃபர்ட் கேம்பிரிட்ஜ் என்ற இரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பணியாற்றியவர், இறையியல் சிந்தனைகளையும் தன் படைப்புகள் மூலம் தந்தவர். எழுத்தாளராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றி வந்த இவருக்கு நேரம் கிடைப்பது அரிதாக இருந்தது. இருப்பினும் இவரது வளர்ப்பு தாய் ஒவ்வொரு நாளும் சாதாரண பணிகளை இவருக்கு தந்தார். கடைக்கு போய் பொருள் வாங்கி வருவது, வீட்டில் பாத்திரங்களை கழுவுவது என்று பல வேலைகள் கிளைவ் லூயிஸுக்கு தரப்பட்டது. இவரது அண்ணன் வாரன் லூயிஸ் தன் டைரியில் இதை பற்றி எழுதிய போது, தம்பி கிளைவ் மீது அம்மா இத்தனை வேலைகளை சுமத்தாமல் இருந்திருந்தால் அவன் எழுத்துத் துறையிலும் ஆசிரிய பணியிலும் இன்னும் அதிகம் புகழ் பெற்றிருப்பான் என்று குறிப்பிட்டுள்ளார். தனக்கு தரப்பட்ட பணிகளை பற்றி கிளைவ் லூயிஸ் வேறொரு கணிப்பு வைத்திருந்தார். இந்த பணிகள் தன்னை இந்த உலகத்தோடு இன்னும் அதிகம் பிணைத்தது. ஒவ்வொரு நாளும் தான் சந்தித்த எளிய மக்கள், சாதாரண வாழ்வு சம்பவங்கள் தன்னை இன்னும் ஒரு சிறந்த எழுத்தாளராக, ஆசிரியராக உருவாக்கியது என்று C.S. லூயிஸ் கணித்துள்ளார்.
இப்பணிகளை செய்யாமல் வீட்டிலேயே தங்கியிருந்தால் நானும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் பல உயர்ந்த பேராசிரியர்களைப் போல் இருந்திருப்பேன். அதாவது, எப்படி அவர்கள் இவ்வுலகுடன் அதிக தொடர்பில்லாமல் ஒரு கனவு கோட்டைக்குள் வாழ்ந்து வருகின்றனரோ அதேபோல் நானும் அறிவுத்திறனில் அதிகம் வளர்ந்திருக்கக்கூடும், ஆனால் வாழ்வின் அன்றாட அனுபவங்களை இழந்திருக்க நேரிடும்
என்பது C.S. லூயிஸின் கணிப்பு. அன்பு உள்ளங்களே, தம்பி மீது தினசரி வேலைகள் சுமத்தப்பட்டன என்று அண்ணன் கணித்தபோது தம்பியோ அதை ஒரு சுமையாக கருதாமல் ஒரு வாய்ப்பாக கருதினார். இருவேறு கண்ணோட்டங்கள். இவற்றில் எந்த கண்ணோட்டம் பயனுள்ள கண்ணோட்டமாக இருந்திருக்கும் என்பதை நாம் விளக்க தேவையில்லை, இல்லையா? அன்பு இதயங்களே, நம் வாழ்வின் நிகழ்வுகள் நம்மை செதுக்கும் உளிகள், நம் மனதை உழுது பண்படுத்தும் கலப்பைகள். உளிகளும் கலப்பைகளும் சுகம் தரும் கருவிகள் அல்ல, ஆனால் நீண்டகாலம் நீடிக்கும் சுகத்தை நலத்தை தரும் கருவிகள். நம் வாழ்வின் நிகழ்வுகளை உளிகளாக கலப்பைகளாக காண நாம் பழகிக் கொண்டால் நமக்கு வாழ்வெல்லாம் நன்மை விளையும்.
ஆண்டவரில் என்றும் மக மகிழ்வேன், நான் எல்லா வேளையும் நன்றி சொல்வேன். ஆண்டவரில் என்றும் மக மகிழ்வேன், நான் எல்லா வேளையும் நன்றி சொல்வேன்.
அன்பு நெஞ்சங்களே, வாழ்வில் நிகழும் நன்மைகளை எண்ணி நன்றி புகழ் என்ற உணர்வுகளோடு வாழ நம்மை அழைக்கும் இறுதி 6 திருப்பாடல்களை நாம் 3வது சிந்தித்து வருகின்றோம். இந்த நன்றி உணர்வுகளை நமக்குள் வளர்க்கும் ஒரு முக்கிய கருவி என்ன? நமது கண்ணோட்டம். ஆம் அன்புள்ளங்களே, மேலோட்டமான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்தால் நம் வாழ்வின் பல நிகழ்வுகள் நமக்கு தடையாக சுமையாக இருப்பது போல் தெரியும். ஆனால் அவற்றின் விளைவுகள் காலப்போக்கில் நன்மையாக முடிவதையும் நாம் அனுபவித்திருக்கின்றோம் இல்லையா? வானிலை அறிக்கைகளை தினமும் கேட்கின்றோம். பல நேரங்களில் அங்கு சொல்லப்படுவதற்கு முற்றிலும் மாறாக நடப்பதையும் பார்க்கின்றோம். வானிலை நம் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் அந்த வானிலை உருவாக்கும் மனநிலை நம்முடைய கட்டுப்பாட்டில் முற்றிலும் உள்ளது. கொட்டும் மழை ஒருவரை துயரத்தில் ஆழ்த்தும், மற்றொருவரை குழந்தையாய் மாற்றி மழையில் விளையாட வைக்கும். எரிக்கும் வெயில் ஒருவருக்கு எரிச்சலூட்டும், மற்றொருவருக்கு மகிழ்வை தரும். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த மாற்றங்கள் நடைபெறும். மழையோ வெயிலோ ஒரு நாள் மகிழ்வையும் வேறொரு நாள் சோகத்தையும் நமக்குள் உருவாக்குவதில்லையா? வானிலையைப் போலவே வாழ்வின் நிகழ்வுகளையும் நம்மால் அதிகம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த நிகழ்வுகள் நம்மில் உண்டாக்கும் எண்ணங்கள், உணர்வுகள் இவை முற்றிலும் நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளன. ஒரு நிகழ்வு நடக்கும்போது, முக்கியமாக ஏமாற்றம் தரும், துயரம் தரும் ஒரு நிகழ்வு நடக்கும்போது பொதுவாக நம்மில் வேதனையும் கோபமும் பெருமளவில் தோன்றும். காலம் செல்லச் செல்ல அந்த நிகழ்வுகள் நம்முடைய மனதில் அமைதியை, நன்றியை உருவாக்குவதும் நாம் வாழ்வில் அனுபவத்தில் உணர்ந்துள்ள பாடங்கள்தானே. நம்மை சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளும், நம்மை வந்தடையும் எல்லா அனுபவங்களும் நல்லவை, அற்புதமானவை என்ற அட்டைகள் ஒட்டப்பட்டு வரும் பரிசு பொருட்கள் அல்லவே. பல நல்ல நிகழ்வுகள் துன்பம் என்ற மாறுவேடத்தில் வருகின்றனவே. அன்பு இதயங்களே, ஆங்கிலத்தில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு சொற்றொடர் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், அதாவது மாறுவேடத்தில் வரும் ஆசிர்வாதங்கள். இந்த மாறுவேடத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் ஆசிர்வாதங்களையும் இழந்து போகும் ஆபத்து உண்டு. இந்த கருத்தை வலியுறுத்தும் பல கதைகள் உண்டு. எனக்கு பிடித்த கதை இதோ. இதை ஏற்கனவே உங்களோடு நான் பகிர்ந்துள்ளேன். டைட்டானிக் என்ற புகழ்பெற்ற கப்பலில் பயணம் செய்தவர்கள், பயணம் செய்ய தவறியவர்கள் பற்றி பல கதைகள் உண்டு. அவைகளில் இதுவும் ஒன்று. ஸ்காட்லாந்தில் வாழ்ந்தது கிளார்க் என்பவருடைய குடும்பம். கணவன், மனைவி, 9 குழந்தைகள். டைட்டானிக் என்ற கப்பலில் பயணம் செய்து அமெரிக்காவை அடைந்து அங்கு தங்கள் குழந்தைகளுக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டுமென்று கணவனும் மனைவியும் இரவு பகலாய் உழைத்து பணம் சேர்த்தனர். குழந்தைகளும் உழைத்தனர். பல ஆண்டுகள் சேகரித்த பணத்தை கொண்டு அனைவருக்கும் பாஸ்போர்ட் மற்றும் பயணச்சீட்டு எல்லாம் வாங்கிவிட்டனர். பயணம் புறப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் அந்த குடும்பத்தின் கடைசி குழந்தையை ஒரு வெறிநாய் கடித்துவிட்டது. அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் அவர்கள் வீட்டின் முன்கதவில் ஒரு மஞ்சள் காகிதத்தை ஒட்டி வைத்தார். அதாவது, அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் பிறரோடு 15 நாட்களுக்கு பழகக்கூடாது என்று தடை விதிக்கும் அறிவிப்பு அது. வீட்டுத் தலைவன் மனமுடைந்து போனார். ஒரு வாரம் கழித்து டைட்டானிக் கப்பல் கிளம்பிச் செல்வதை துறைமுகத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அவருக்கு கோபம் உச்சத்திற்கு ஏறியது. தன் கடைசி மகனையும் அவனை கடித்த நாயையும் இப்படி நடக்கும்படி செய்துவிட்ட கடவுளையும் அவர் தொடர்ந்து சபித்து வந்தார். டைட்டானிக் கப்பல் கிளம்பி 5 நாட்கள் சென்று அந்த கப்பல் மூழ்கிய செய்தி வந்தது. உடனே கிளார்க் வீட்டுக்கு ஓடிச் சென்று தன் கடைசி மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அழுதார். கடவுளிடம் மன்னிப்பு கேட்டார். சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் தன் மகனை கடித்த அந்த வெறிநாயிடமும் அவர் மன்னிப்பு கேட்டிருப்பார். அன்பு இதயங்களே, நம்மில் எத்தனை பேர் எத்தனை முறை மாறுவேடத்தில் வந்த ஆசிர்வாதங்களை பெற்றுள்ளோம்? ஆண்டின் இறுதியில் அமைதியாக அமர்ந்து இதனை சிந்திப்பது நல்லது.
நன்றி இறைவா, நன்றி தலைவா, நன்றி உமக்கே நன்றி. நன்றி இறைவா, நன்றி தலைவா, நன்றி உமக்கே நன்றி.
எனதருமை அன்புள்ளங்களே, கடவுளின் கருணை ஒவ்வொருவர் வாழ்விலும் பல வடிவங்களில் வருகின்றது. பல நேரங்களில் மாறுவேடங்களிலும் வருகின்றது. பல கருத்துக்களுக்காக நாம் ஜபங்களை எழுப்புகின்றோம். அவற்றில் சில நிறைவேறுகின்றன, வேறு சில நிறைவேறாமல் போகின்றன. நிறைவேறிய காரியங்களுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்வது எளிதாக அமைந்துவிடும். ஆனால் நிறைவேறாமல் போன காரியங்களுக்கும் நன்றி சொல்லும் வேளைகள் நம்முடைய வாழ்வில் வந்துள்ளன என்பதை நாம் மறுக்க முடியுமா?
நாம் எழுப்பிய ஜபங்களுக்கு பதில் சொல்லாமல் போனதற்காக நாம் முடிவில்லா காலங்களுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கும்
என்று சி.எஸ். லூயிஸ் கூறியுள்ளார். இந்த கூற்றில் அவரது சொந்த அனுபவம் பேசுகின்றது என்பதை நாம் உணரலாம். அன்பு இதயங்களே, தாவீது தன் வாழ்வை திரும்பி பார்த்து அசை போட்டு எழுதிய பாடல்கள் நாம் சிந்தித்து வரும் திருப்பாடல்கள். தாவீது மனதில் பொங்கிய நன்றி உணர்வுகளின் சிகரமாக விளங்கும் இறுதி ஆறு திருப்பாடல்களிலிருந்து ஒரு சில இறை சொற்றொடர்களை இதோ செவிமடுப்போம்.
என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். அல்லேலூயா. என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன்.
அன்பு இதயங்களே, 2012 ஆண்டின் இறுதி நாட்களில் இருக்கும் நாம் இவ்வாண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளை எண்ணி வருகின்ற நாட்களில் நன்றியையும் புகழையும் இறைவனுக்கு தாராளமாக வழங்கும் நல்ல உள்ளத்தை நமக்குள் வளர்ப்போம்.
என் இறைவனே, என் தெய்வமே, உம்மை என்னாலும் போற்றிடுவேன், உம்மை என்னாலும் பாடுவேன். கனிவான இறைவனே போற்றி, கருணை தெய்வமே போற்றி, கனிவான இறைவனே போற்றி, கருணை தெய்வமே போற்றி. சீலம் கொள்ளாதவர் நன்மை புரிபவர், சீலம் கொள்ளாதவர் நன்மை புரிபவர். உம் பேரன்பை வாயார பாடுவேன், உம் பேரன்பை வாயார பாடுவேன். என் இறைவனே, என் தெய்வமே, உம்மை என்னாலும் போற்றிடுவேன்,
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.